بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون.
صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال أيضا: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு ஒருவருக்காகும். ஸலாத்தும் ஸலாமும் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுகுணமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபவு தாபிஉங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படிதான் அல்லாஹ்வுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ, அப்படியே அல்லாஹ்வுடைய ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்று முழுதாக தகுந்து வாழுமாறு தக்குவாவின் மூலம் அடியேனையும் உங்களையும் நான் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுமாக அசைசுமாக்கும் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மாதங்களுக்கு முன்புதான் ரமலானை வழி அனுப்பினோம் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கின்ற நிலையில், மிக சீக்கிரமான நமது பார்வையில் மிக குறுகிய காலத்தில் இன்னும் ஒரு ரமலானை சந்தித்தது போன்ற ஒரு எண்ணத்தோடு, முதலாவது நொன்றை ஜுமாவுடைய நாள் என்று ஆரம்பித்து 1436 ரமலானின் முதலாவது ஜும்மாவுடைய கடமைக்காக நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரஹ்மத்துடைய பத்து என்று சொல்கிறோம், அன்பு, கருணை, அருள், அல்லாஹ்வுடைய இரக்கம் பரவலாக கிடைக்கின்ற முதல் நாளில் நாம் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இரண்டாவதாக மகஃபிரத்துடைய, பாவ மன்னிப்புடைய பத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்வின் திருப்பயினால் அடைய இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அன்பும் பாவ மன்னிப்பும் கிடைத்துவிட்டால் நமக்கு மூன்றாவது கிடைப்பது நரக விடுதலை. நரக விடுதலை கிடைப்பதற்கு அல்லாஹ்வுடைய அன்பு தேவை, பாவ மன்னிப்பு தேவை, பாவ மன்னிப்பு தேவை. அதனால்தான் கண்ணியமானவர்களே, பொதுவாக ஒரு மோமினுடைய நிலைமை அல்லாஹ் இரக்கமுள்ளவன், இரக்கமுள்ளவன் என்ற எண்ணத்தோடு மாத்திரம் வாழ மாட்டான். நான் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்ற அந்த எண்ணம், அது ஒரு எந்த ஒன்றுக்கும் தகுதி இல்லாத, பலவீனமான, தைரியம் இல்லாத ஒரு கோழையுடைய எண்ணம் என்பதையும் அதை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் மன்னிப்பான் மன்னிப்பான் என்று எல்லா பாவங்களையும் செய்வது கோழைத்தனம் என்ற அர்த்தத்தில் வந்திருக்கிறது. லாஜிஸ், லாஜிஸ் என்றால் பலவீனமானவன், ஒன்றுக்குமே உதவாக்கரை, எதையும் செய்ய முடியாதவன், முடியுமா இருந்தும் தன்னை அப்படியே பின்னோக்கி கொள்ளக்கூடியவன், எனக்கு முடியாது, கோழை. அவன் யார் தெரியுமா? மனத்தா நத்தகு ஹவா, மனம் இச்சைப்படி வாழ்வான், ஒத்த மன்னா அல்லா, என்னையெல்லாம் மன்னிப்பான் 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 என்ற அந்த எண்ணத்தில் மூழ்கி பாவத்திலே மூழ்கி விடுவான். இவன் இன்னும் ஒரு கருத்துப்படி புத்தி கெட்டவன், வடையன் என்ற அர்த்தத்தையும் அங்கே நபியவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதனால்தான் ரமதானை முழுக்க ரஹ்மத்தாக வைத்திருக்கலாம் அல்லாஹ். முதல் பத்து முதல் பகுதி ரஹ்மத், இரண்டாவது மஹ்ஃபிரத், மூன்றாவது நரக விடுதலை. எனவே ஒரு மனிதனுடைய எண்ணம் அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் கண்டிப்பான் என்ற இரண்டு கோட்டுக்குள் இருக்க வேண்டும் மனிதனுடைய உள்ள மீமான். அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் கண்டிப்பான். அதனால்தான் குர்ஆனிலும் சில ஆயத்துகளில் அல்லாஹ் தன்னை பற்றி வர்ணிக்கின்ற பொழுது ஷதீதுல் இக்காப் ரிஸ்கவுல், ஷதீதுல் இக்காப் ரிஸ்கவுல், ஜாஃபிரிஸம் காபில் இத்தௌப், ஷதீதுல் இக்காப் ரிஸ்கவுல். ராஃபிரிஸம் சூரத்துல் முஃமினுடைய இன்னொரு கருத்து படி சூரத்துல் ராஃபிருடைய அந்த சூராவுக்கு பெயர் முஃமின், அந்த சூராவுக்கு இன்னொரு பெயர் ராஃபிர், மன்னிக்க கூடியவன், பாவ மன்னிப்பு வழங்கக்கூடியவன், தன் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய அந்த சூராவிலே ஆரம்ப ஆயத்துகளில் அல்லாஹ் சொல்கிறான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், சௌபாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அடுத்து சொல்கிறான் ஷதீதுல் இக்காப் பாருங்கள் அங்கே ராஃபிரி தம் என்று சொன்னான், அல்லாஹ்வே சொல்கிறான் தன்னை பற்றி பாவத்தை மன்னிக்க கூடியவன் நான், காவிரி தௌப் என்று சொல்கிறான் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அதற்கு அடுத்த பகுதி பயங்கரமான வார்த்தை ஷதீதுல் இக்காப், கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வே சொல்கிறான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், தொடராக தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அடுத்த பகுதி ஷதீதுல் இக்காப், கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். அடுத்து இன்னொரு ஆச்சரியமான வார்த்தை அருளுடையவன், சாட்சியம் அளிக்கக்கூடியவன், கிருபை அளிக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் தன்னை பற்றி எப்பொழுதுமே ரஹீம், பாவிகளை மன்னிக்கக்கூடியவன், ரஹீம் இரக்கம் காட்டக்கூடியவன். எனவே கண்ணியமானவர்களே, நம்முடைய நிலைமை எப்பொழுதும் நாம் செய்கின்ற பாவங்களை நினைத்து பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நாம் செய்கின்ற நன்மைகளை நினைத்து சந்தோஷப்படக்கூடிய இரண்டு ரஹ்மத்துக்கும் மகபிரத்துக்கும் அல்லாஹ்வுடைய அன்புக்கும் தண்டனைக்கும் இடைப்பட்டதாகத்தான் ஒரு மூமினுடைய எண்ணம் ஈமான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பல்வேறு ஆயத்துகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த இரண்டை விளங்குவதற்கு இரண்டு சம்பவங்கள், பெரும்பாலும் அந்த சம்பவங்கள் நோன்பில் தான் ஞாபகப்படுத்தப்படுகின்றன, அதனால்தான் நமக்கு மறந்து விடுகின்றன. அது நோன்புக்கு மாத்திரமல்ல எல்லா காலங்களுக்கும் தேவையான நிகழ்வு. அது என்ன கண்ணியமானவர்களே? பூனையுடைய நாயுடைய சம்பவம், பூனையோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம், நாயோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம். பூனையோடு சம்பந்தப்பட்ட சம்பவம் ஷதீதுல் இக்காபை காட்டுகிறது, கடும் தண்டனை. அங்கே நாயோடு சம்பந்தப்பட்ட சம்பவம் ராஃபிரு தம்பை காட்டுகிறது, பாவத்தை மன்னிக்கக்கூடிய சம்பவம். என்ன சம்பவம்? பூனையோடு சம்பந்தப்பட்ட பெண் யார்? ஒரு வணக்கசாலி பெண், ஒரு இபாதத் செய்யக்கூடிய, எந்த நேரமும் அல்லாஹ்வை தன்னுடைய எண்ணத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த பெண், ஒரு வணக்கசாலி, வலியத்துல்லா, இறைநேச கல்வி. நான் விளங்கப்படுத்தி வருகிறேன், எப்பொழுதும் நாம் அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியில் இருக்க வேண்டும், அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்ற ஆதரவும் இருக்க வேண்டும், சிறிய ஒரு பாவத்தை வைத்து கண்டிப்பானோ என்ற பயமும் இருக்க வேண்டும், இதை வைத்து கண்டித்து விடுவானோ என்ற பயமும் இருக்க வேண்டும். அந்த பெண் அப்படித்தான், அவள் நினைக்கவில்லை இந்த பாவத்தால் என்னை கண்டிப்பானா, அவள் ரஹ்மத்திலே மூழ்கிவிட்டாள், அவள் கனவு கண்டாள் அல்லாஹ் என்னோடு சோதிக்க மாட்டான், இரக்கம் மாத்திரம்தான் காட்டுவான், அல்லாஹ் காஃபிரு தம்பாகத்தான் இருப்பான், ஷதீதுல் இக்காப் என்பதை மறந்துவிட்டாள், கடும் தண்டனை கொடுக்கக்கூடியவன் என்பதை மறந்துவிட்டாள். அந்த பூனையை கட்டி போட்ட பெண்மணி, சம்பவம் சிறியது, கருத்து பெரியது, ஆழமானது. நாம் இந்த அளவு பெரிய குற்றத்திற்கும் அல்லாஹ் தண்டித்தான் என்றால் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட குற்றங்களை செய்கிறோம், அல்லாஹ் விடுவானா? அதற்குத்தான் கண்ணியமானவர் நம்மை தூய்மைப்படுத்த வந்திருக்கிறது. அந்த பெண் பூனையை கட்டி போட்டால் தீனி கொடுக்கவும் இல்லை, பக்கத்தில் கொண்டு போய் சாப்பாடு தீனி வைக்கவில்லை, பசியோடு கட்டி போட்டால். இந்த சம்பவத்தை வைத்து நான் பல படிப்பினைகளை முன்வைப்பேன். இந்த சம்பவத்தை ஐந்து வளமையாக கேட்கின்ற பழைய பல்லவிதான் என்று யாரும் உதாசீனம் செய்ய வேண்டாம், கவனமாக இருக்கிறது. இந்த ஒரு சம்பவத்தை வைத்து நமது வாழ்க்கையில் நடக்கின்ற குற்றங்களை நான் இணைத்து காட்டுவேன். தீனி கொடுக்கவும் இல்லை. சரி, பசி வந்த பொழுது அது போய் சின்னட்டும் என்று அழித்து விடவும் இல்லை, அப்படியே கட்டி போட்டால். ஆனால் நமது நமக்கு விளங்குவதை பெற்றுள்ளதாக இருந்தால் நாம் பாவிக்கின்ற மிஸ்பஹா என்று சொல்வோம், சுபஹா என்பார்கள், மிஸ்பஹா என்பார்கள், தஸ்பி என்று சொல்வோம், மிஸ்பஹா தஸ்பிமணி, எப்பொழுதும் திக்கர், எப்பொழுதும் வாயு திக்கர், எப்பொழுதும் சுபஹான் அல்லாஹும் அல்ஹம்து இல்லாவும் லாயிலாஹ இல்லல்லாஹும் அவருடைய வாயில் இருந்தது. இந்த வார்த்தைகள் எல்லா காலத்திலும் இருந்தது. நமது காலத்தில் வாழ்ந்த பெண் அல்ல, முன்னே காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி. தண்ணியமானவர்களே, அந்த பூனையை கட்டி போட்டு அப்படி விட்டு விட்டால் தீனி கொடுக்கவில்லை. நபியவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இதுதான் பயங்கரம். நம்முடைய இபாதத் நம்முடைய அகலாக்கூடிய ஒரு நிமிடத்துடைய மோசடியால் அழியும். 10 ஹஜ் அல்ல, 50 ஹஜ்ஜாக இருந்தாலும் அழியும். 30 உம்ரா அல்ல, 100 உம்ராவா இருந்தாலும் நமது அகலாக்குடைய. அதற்கு ஒரு உதாரணம் இந்த சம்பவத்தோடு இணைப்பேன் என்றேன். நமது கடையில் வேலை செய்கின்ற கோலையனுக்கு ஸ்டாஃபுக்கு ஒரு மாதம் சம்பளம் கொடுக்காததனால் நமது வாழ்க்கையுடைய எல்லா அமலும் அழியலாம். அந்த பூனையுடைய தீனி என்ன விலை? பூனைக்கு கொடுக்கின்ற சாப்பாட்டின் விலை என்ன? ஆயிரக்கணக்கா, லட்சக்கணக்கா? இல்லை, 100 ரூபாய்க்குள் வரும். தான் சாப்பிட்டு விட்டு எங்கேயே முல்லை போட்டாலும் அழுக்கின்ற மாமிசத்தையும் அழுக்கின்ற சதையை சாப்பிட்டு விட்டு திண்டு விட்டது போய்விடும். எச்சிச்சோரை போட்டாலும் திண்டு விட்டு போய்விடும். எச்சி தண்ணியை ஊற்றினாலும் அது உறிஞ்சு குடிக்கும். அதுதான் விலை. 100 ரூபாயுடைய சாப்பாட்டை, ஒரு 80 ரூபாயுடைய ஒரு இறைச்சி துண்டு வைத்த ஒரு சாப்பாட்டை அந்த பூனைக்கு கொடுக்காததனால் அல்லாஹ் நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், அந்த பெண்ணை நான் நரகத்தில் கண்டேன். நாம் யார்? நபி அவர்களே வணக்கசாலி பெண் என்று வர்ணித்த பெண்மண். நமது தொழுகை சரியா பிள்ளையா? அல்லாவுக்கு தந்திரி. நாம் ஓதுகின்ற சூரா பாத்தியா சரியா பிள்ளையா? அல்லாவுக்கு தந்திரி. நாம் எப்படி பெருமை அடிக்க முடியும்? நான் சுவர்க்கவாதிதான். எனவே ரஹ்மத், நம்மை அல்லாவை மறக்கடிக்க கூடாது. இரக்கமும் தான் கடுமையான தண்டனையும் உரியவன். ஒரே ஆயுத அடுத்தடுத்த நினைத்து சொல்கிறான் அல்லா, ஒரே ஆயுத நினைத்து சொல்கிறான். கடும் தண்டனை கொடுக்கக்கூடியவன் இரக்கம் உள்ளவன். கண்ணியமானவர்களே, நாய் சம்பவம் என்ன? நாய் சம்பவம், நாய் எப்படிப்பட்டது? ஒதுக்கப்பட வேண்டியது. பூனை எப்படிப்பட்டது? அதை சேர்ந்திருக்கும் ஒருத்தரான் இன்னஹாமின சௌவாபின் அழைக்கும். பூனையை பற்றி சொல்கின்ற பொழுது நபியவர்களை சொன்னார்கள், அது உங்களை சவால் செய்கின்ற ஒருத்தரானே. இந்த சம்பவத்தை இவ்வளவு விரிவாக விளங்கப்படுத்துவது இந்த இரண்டு சம்பவங்களும் போதும் என்றே ஜும்மா பிரசங்கத்துக்கு. ஏன்னா அவ்வளவு படிப்பினேன், அவ்வளவு பயங்கரமான சம்பவங்கள். நமது கனவு காண முடியாது நான் சொர்க்கவாதி என்று. அதே நேரம் நிராசையாகவும் கூடாது, நான் நரகவாதி தான், எனக்கு திருந்த முடியாது. அதற்கும் ஒரு சம்பவம் இருக்கிறது, 100 கோடி செய்தவருடைய சம்பவம். கண்ணியமானவர்களே, அந்த பூனை எப்படிப்பட்ட நபியவர்கள்? நாம் சிறந்தவர்கள். நபியவர்கள் இன்னாமின் சவாபின் அழைக்கும். சாபத்துள்ளாவே நீங்கள் சவாப் செய்வது போன்று பூனை உங்களை சவாப் செய்யும், உங்களை சவாப் செய்யும். உங்களுடைய பெட்ரூமுக்கும் வரும், பாத்ரூம் திறந்திருந்தால் அங்கேயும் வரும், கிச்சனுக்கும் வரும். உங்களுடைய வாகனத்தில் ஏற முடியும் என்றால் ஏறிவிடும். உங்களுடைய தோட்டத்துக்கும் வரும், உங்களுடைய முன்வாசலுக்கும் வரும், பின்வாசலுக்கும் வரும், என் மசிதுக்குள்ளும் வரும். முடியுமா ஏறும். அதனுடைய காலில் உடம்பில் அசுத்தம் இல்லாவிட்டால் அது மசிதுக்குள்ளும் இடமாகலாம். பூனை அப்படிப்பட்டதுனால அது நபியுடைய காலத்தில் இருந்து நபிய உண்மை சவாபின் ஆலைகள். கண்ணியமானவர்களே, அந்த சவாப் செய்ய வேண்டிய பூனையை கட்டி போட்டால் நாயை பற்றி சொன்னார்கள். நாய் பட்டால், நாயுடைய வாயத்தில் பட்டால் அந்த இடத்தை 7 தடவைகள் கழுக வேண்டும். நாயை ஒதுக்க வேண்டும், பூனையை இணைக்க வேண்டும். இணைக்க வேண்டிய பிராணியை ஒதுக்கினால், ஒதுக்க வேண்டிய பிராணியை ஒரு பெண் ஒரு கட்டத்தில் இணைத்தால் என்ன நடந்தது? அதுதான் நிகழ்வு. நாய் பட்டால் 7 தடவை ஒரு தடவை மண்ணை போட்டு கழுக வேண்டும். ஒரு தடவை மண், ஒரு விபத்தால் கட்ட நடத்த உள்ள பெண்மணி போகிறாள் தண்ணீர் குடிப்பதற்கு சாகம். அவருடைய பிரயாணம் நல்ல பிரயாணமா? பாவத்துக்கு தந்தையான எங்கே பணம் சம்பாதிக்கலாம், உடம்பை விற்கலாம். பாவத்திலே தன்னுடைய காலத்தை அப்படியே அழித்த பெண்மணி கண்ணீர் குறிக்க போகும் பொழுது பக்கத்தில் நாயை பார்க்கிறாள். சம்பவத்தை ஆழமாக கவனியுங்கள். ஒரு நாய், நாயுடைய சாகத்துக்கு தண்ணீர் கொடுத்த பெண்ணையே அல்லாஹ் மன்னித்தான் என்றால் மனிதர்களுடைய பசியையும் சாகத்தையும் போக்கினால் அல்லாஹ் சும்மா விடுவானா? இதனுடைய சம்பவம். நாயை இவ்வளவு எவ்வளவு தண்ணியமானவர்கள் மனிதர்கள். அந்த பெற்றோருக்கு கொடுப்பதில்லை, சகோதர சகோதரிகளுக்கு செலவழிப்பதில்லை, பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பதில்லை, ஏழைகளுக்கு கொடுப்பதில்லை, அனாதைகளுக்கு கொடுப்பதில்லை, விதவைகளுக்கு கொடுப்பதில்லை. அவர்கள் பார்க்க ஆடம்பரமாக வாழ்வதை அனுபவிப்பதை, அவருடைய மனதை பற்ற வைத்து, அவருடைய மனதை நோகடித்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழும் பொழுது அல்லாஹ் நம்மை சும்மா விடுவாரா? கண்டிக்காமல். இதுதான் நாய்க்கு கொடுத்தவன், அந்த நாய் சாகத்தால் அப்படியே நாக்கை மண்ணில் தேய்த்து கொண்டிருக்கிறது, அல்லது நாக்கை வெளியே தொங்க போட்டுக் கொண்டிருக்கிறது, பல விதமான வார்த்தைகள் வந்திருக்கின்றன. அவன் பார்த்தா என்னுடைய தாகம் தீர்ந்து விட்டது. உடனே தன்னுடைய ஷூவை அல்லது அந்த லெதர் லெதரால் தேவை தோல் அந்த காலணியை எடுத்து, முன்னைய காலத்திலே இந்த காலத்திலும் கூடுதலுக்கு அணிவார்கள், குளிரான பிரதேசங்களிலே நாடுகளிலே அணிவார்கள். கடிப்பமான தோளால் செய்யப்பட்ட சுப்பன் சொல்வார்கள், அந்த தோல் சுருக்கி எடுத்து அந்த பெண் அந்த கிணற்றுக்குள் போட்டு, இவளுக்கு தேவையா? நாம் எப்படிப்பட்டவர்கள்? நாயை கண்டால் கல்லால் அடிப்பவர்கள். சிறுவர்கள் பெரியவர்களும் கூட நாயை பார்த்தில் இருக்கிறது, அதற்கு கல்லால் அடிப்பது என்பது ஒரு ஹாபி. அந்த நாய் கடித்த கல்லை வைத்திருந்த நன்னம் நம்மை நரகத்தில் போடலாம். இதான் சும்மா இருந்த நாய்க்கு கல்லடிப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. நாய் அவருடைய பாட்டில் போகிறதா விட்டு விடுவோம். நம்மை கடிக்க வருகிறதா, நம்மை விரட்டி வருகிறதா, அதை விரட்டுகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். தற்பாதுகாப்புக்காக சும்மா இருக்கின்ற நாய், தூங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நாய்க்கு கல்லடிப்பது, தண்ணீர் ஊற்றுவது, அதுவும் சுடுதண்ணீர் ஊற்றுவது, கொதிக்கின்ற நீரை நாய்க்கு ஊற்றுவது, நரகத்தில் நம்மை வேக வைக்கலாம். அந்த செயல் பாரிய குற்றம். அந்த நாய்க்கு கொஞ்சம் தண்ணீர் அள்ளி கொடுத்தால் பாட்டில் போனது. கண்ணியமா நபியர் சொன்னார்கள், இந்த நாய்க்கு கொடுத்த எத்தனை பௌசர் நீர் அது? ஒரு பௌசர் இருக்குமா? ஒரு பௌசர் ஒரு லேனுக்கே கொடுக்கலாமே. 1000 லிட்டர் உள்ள பௌசரா இருந்தால் நாய்க்கு எத்தனை? ஒரு 200 மில்லி லிட்டர். சரி, போடி போன 1 லிட்டர். அதுவும் பணம் கொடுத்த வாங்கினால் இல்லை, பொதுவான கிணறிலே அள்ளி கொடுத்தார். கண்ணியமானவர்களே, அந்த நாய்க்கு கொடுத்த தண்ணீர் தொட்டால் அல்லாஹ் அந்த பெண்ணை மன்னித்தான், சொர்க்கவாதியாக்கினான். இது அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் விசாலமானது, அல்லாஹ்வுடைய தண்டனையும் பயங்கரமானது. இன்ன அதாவது லஷதீதன் சொல்லுவான் அல்லாஹ். எனவே இந்த நோன்பு இரண்டையும் இணைக்கின்ற ஒரு மாதம். என்னை கண்ணியமானவர்களே, இந்த நோன்பில் எல்லா விடயங்களையும் உள்ளடக்கி பேச முடியாது. ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம். எப்படி இந்த நோன்பை நாம் பிரயோசனம் உள்ள பயனுள்ள ஒரு நோன்பாக ரமதானாக மாற்றுவது என்பதற்கு ஒரு சில அடிப்படையான விடயங்களை தொட்டு காட்டி முடித்தால் பிரயோசனமா இருக்கும் நினைக்கிறேன். தனியமான முதலாவது விடயம், வேண்டிக் கொள்கின்ற முதலாவது விடயம், நாம் செய்கின்ற அமல்களிலே இத்திகாமத் பிறை வளர்கிறது. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற மாலை பிறை 2ஆம் பிறை, பிறை வளர்கிறது. 3, 4, 5 என்று அது பதிர் பௌர்ணமி என்கிற அரபில் பதிர். நாம் அரபு வார்த்தைகளை படிக்கிறோம். நாம் அரபிகள், பரம்பரை அரபிகள். நமது பேர்களை பாருங்கள், நமது பேர்களை பாருங்கள். இறை அன்பு அல்ல, ரஹ்மத்துல்லா. அந்நியர்களும் இறை அன்பு என்று பேர் வைக்கிறார்கள். அந்த ஒரு பேரை பார்த்தேன், ஒரு நூலாசிரியருடைய பேர் இறை அன்பு. இந்து சகோதரர் ஒரு நூலாசிரியர் நூலை பார்த்தேன், அவர் நூலாசிரியருடைய பெயர் இறையன்பு. அவருடைய புத்தகத்தை இங்கு அட்வர்டைஸ் பண்ண வரவில்லை, அந்த புத்தகத்தில் அவருடைய பெயரை விளங்கப்படுத்துகிறேன். நாம் அரபு பரம்பரை என்பதை ஊர்ஜிதம் செய்கிறோம். இறையன்புவை அரபியில் மாற்றினால் ரஹ்மத்துல்லா, இறையன்பை அரபியில் மாற்றினால் ரஹ்மத்துல்லா. கண்ணியமானவர்களே, இப்படி ஒவ்வொரு பெயரையும் நாம் தமிழில் மொழிபெயர்த்தால் தமிழ் வார்த்தையில் வரும். நமது பெயர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், முகமது, அகமது. என்ன பாசை? அரபு பாசை. ஆங்கிலமும் அல்ல, நாம் டேவிட் அல்ல தாவூத், நாம் ஜோசப் அல்ல யூசுப், நாம் மைக்கேல் அல்ல நமது மனைவி மீகாயில். அதே போன்று சொல்லிக்கொண்டே போகலாம். கனிமானவர்களே, மூசஸ் மோசஸ் அல்ல மூசா, ஜீசஸ் அல்ல ஈசா. நம் அரபியை அந்த நபிமாருடைய பேர் அரபியிலே அந்த வைக்கப்பட்ட பாசை அப்படியே உச்சரிக்க வேண்டியவர்கள். எனவே பத்ர், பத்ருடைய தினமும் 17ஆம் நோன்பு ஞாபகத்துக்கு வர இருக்கிறது. பத்ர் என்றால் பௌர்ணமி, அந்த நாள் வரைக்கும் பிறை வளர்கிறது. என்னுடைய விடயம் என்ன, நமது அமல் செய்கிறது, அமல் செய்கிறது. நேற்று இந்த மசிதில் தராவீத் தொழுகை லெக்சர் வைக்கப்பட்டு நான் வந்து பார்க்கவில்லை, வந்தவர்களுக்கு தெரியும். இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் எத்தனை குறைய போகிறது, இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பில் குறையாது என்பது மேலெண்ணம். சென்ற ரமதானில் ஐந்தாம் நோன்பில் எத்தனை குறைந்தது, பிரயாணம் இக்காரது போனோம், போன இடத்தில் தொழுதோம், வேறு விடயம் மஹல்லாவில் இருந்து கொண்டு வீட்டில் இருந்து கொண்டு இப்தார் சாப்பாட்டுடைய பாரம் நம்மை கட்டிலே படுக்கையில் போடக்கூடாது. இதனுடைய வேண்டுகோள் தயாரை சுட்டி காட்டுவதல்ல, சிலவுடைய எங்களை தெளிவாக சொல்ல வேண்டும். கனியமானவர்களே, இப்தார் சாப்பாடு என்பது அந்த மகரிபையும் இஷாவையும் தராவீகையும் சஹஜ்ஜுதையும் நின்று தொழுவதற்கு உடம்புக்கு சக்தி கொடுப்பதே தவிர நம்மை உறங்க போடுகின்ற தூக்கத்தை பிறகல்ல. அந்த சாப்பாடு நம்மை படுக்கையை போடக்கூடாது. மகரிபுடைய இமாஞ்சமாசம் இல்லாமல் மகரிபும் தலா, மகரிபும் தலா. கனியமான இப்தார் சாப்பாடு சுன்னத், மகரிப் பருந்து. இப்தார் சாப்பாடு சுன்னத், சுன்னத். அது ஆக ஏற்றம் ஈத்தம்பழம் தண்ணீர், ஈத்தம்பழமும் தண்ணீரும். பகல் சாப்பாடு கூட சிலர்கள் இரவு சாப்பாடை சாப்பிட்டு வயிறு நிறைத்து விட்டு தூங்கி விடுகிறார்கள். மனைவியிடம் பிள்ளைகளிடம் சொல்லிவிடுகிறார்கள், பஜீர் அதான் சொல்வதற்கு ஐந்து நிமிடத்துக்கு முன்னால் பாட்டினால் போதும், நான் பஜீர் சொல்ல போய்விடுவேன், பகல் சாப்பாடு தேவையில்லை என்ற ஒரு கூட்டமும் இருக்கிறார்கள். மன்னிக்க வேண்டும், தெளிவாக சொல்ல வேண்டும். கனிமன் இரவு சாப்பாடை நீங்கள் வயிறு புடைக்க உண்டு பகல் சாப்பாட்டை சாப்பிடாமல் நீங்கள் நோன்பு பிடிப்பீர்கள் என்றால் சட்டப்படி நோன்பு கூடும். ஆனால் நபியவர்கள் அதை விரும்பவில்லை. நபியவர்கள் சொன்னார்கள், பகல் சாப்பாட்டில் உங்களால் சாப்பிடுவதற்கு நேரம் கிடைக்காத நெருக்கடியாகினாலும் ஒரு கிலோமீட்டர் தண்ணீர்களையாவது சகருக்கென்று நீங்கள் குடித்து விட்டு நோன்பு ஆரம்பிங்கள். இரவு சாப்பாட்டில் எப்படி ருசியான சாப்பாடு சாப்பிட்டாலும் சகலில் கிடைக்கின்ற பரக்கத் கிடைக்காது. எனவே சக சாப்பாட்டுக்கு உடன் வைத்து விட்டு தான் இரவு சாப்பாட்டை சாப்பிட வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, ரமலானில் அமல்களில் இஸ்திகாமத் ஏற்பட வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி நினைக்கிறேன், அல்லது அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹியிடம் பேர் சந்தேகமா இருக்கிறது. விடயம் நடந்த விடயம் உறுதியானது. கேட்கப்பட்டது, மக்கள் ரமதானின் ஆரம்ப காலத்தில் இந்த கேள்விக்கு நாம் ஆளாகக்கூடாது. அதை தான் சொல்கிறேன், இந்த கேள்விக்கு ஆளாகினால் நமது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு சான்று. மக்கள் ஆரம்ப கட்டத்தில் பள்ளி மசூதிகள் நிறைந்து வழிகின்றன, நடுப்பகுதியிலே குறைகின்றன, பின்பகுதியில் குறிப்பாக 27 இரவு பின்பகுதியில் ஏற்கனவே இல்லாதது போன்று மஸ்ஜித் நிறைந்து வருகிறது. கேள்வியின் அர்த்தம் என்ன தெரியுமா, ஜும்மாவுக்கும் வராதவர்கள் 27 இரவு மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள், இது என்ன அர்த்தம் என்று கேட்கப்பட்டது. என்ன அர்த்தம் சொன்னார்கள் தெளிவாக, கண்ணியமானவர்களே, அவர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ள இப்படியார் ஆரம்பத்தில் கூடி குறைந்து பின்னால் கூடுவார்களோ இவர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாததற்குரிய சான்றாக இருக்கிறது. நடிப்பு சீசன் வியாபாரம் போன்ற கண்ணியமான உறுதியாக நியத்து வைப்போம், என்னுடைய எந்த இபாதத்தும் எனக்கு தவறாது, ஒரு நிமிடமும் என்னுடைய வாயில் துவா திக்ர் இல்லாமல் கழியாது. அது கடையில் இருக்கலாம், வாகனத்தை செலுத்தலாம், அது சமையலறையில் பெண்களாக இருக்கலாம், அது குளிக்கும் பொழுது கண்ணியமானவர்களே, அது வாயிலே உள்ளத்திலே ஏதோ ஒரு துவாவோடு திக்ரோடு கழிய வேண்டும். ரமலானில் 5 விடயங்கள் நமக்கு விசேஷமாக கிடைக்கின்றது, ஐந்தையும் அடைவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த ஹதீஸில் சற்று கருத்து வேறுபாடுகள் பலகீனம் இருந்தாலும், சிறியோர் பலகீனம் இருந்தாலும், அமல்களுடைய சிறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் என்பதால் இதை அந்த ஹதீஸ் துறை வல்லுநர்களின் கருத்துப்படி தாராளமாக நாம் அமல் செய்யலாம், எதிர்பார்க்கலாம். ரமலானில் 5 விடயங்கள் கனிமனரை, அதில் ஒன்று நேற்று பாஸ் ஆகிவிட்டது, மிஸ்ஸிங். நேற்றைய தினம் ரமலானுடைய முதல் நாள், அல்லாஹ் ஒரு பார்வை பார்ப்பான். அல்லாஹ்வுடைய பார்வைக்கு எல்லாரும் உட்பட்டவர்கள், அது சந்தேகமில்லை. கடலுக்குள், மலைக்குள், காட்டுக்குள், இருட்டுக்குள் எதுவுமே அல்லாஹ்வுக்கு விளங்காமல் போவார். விசேஷமான அருள் பார்வை என்று பார்ப்பானான். சரி, நான் கேட்கிறேன், இந்த கேள்வி நபியுடைய அர்த்தம் என்ன, அருள் பார்வை யாருக்கு படும், சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லக்கூடியவர்களுக்கு படுமா, சொல்ல வேண்டிய நேரத்திலே பாதை ஓரங்களிலே சிரித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு படும் அருள் பார்வை? இங்கே ஆமீன் சத்தம் கேட்கிறது, அங்கே திருவிழுக்குள்ளே கூச்ச சத்தம் கேட்கிறது, யாரு கருள் பார்வை? இங்கே தொழுகை நடக்கிறது, நாம் கட்டளைகளை தூங்கிக் கொடுக்கிறோம், யாருக்கு அருள் பார்வை? சந்தேகம் இல்லை, இபாதத்தை அருள் பார்வை. அந்த பார்வை பார்ப்பானாம், அந்த பார்வை யாருக்கெல்லாம் பட்டதோ அவர்களுக்கெல்லாம் பொதுவா மன்னிப்பு கொடுப்பான். எத்தனை பேரை அல்லா எங்கே கண்டான்? கண்ணியமானவர்களே, நன்றாக தெரியும், முந்தனால் தெரியும், ஜமியத்துலமா பெரிய பள்ளி தெளிவாக அறிவித்தார்கள், வெள்ளிக்கிழமை முதலாம் நோன்பு. ஷாபான் ஆரம்பித்த உடன் தெரியும், ஷாபான் இன்று ஒன்று, ஷாபானுடைய 29ஆம் நாள் முடிவடைந்ததும் பிறை பார்ப்பார்கள், 29 நாள் கேட்பிருந்தது. சரி, ஒரு நாள் இருந்தது, 30 பூர்த்தியாக்குகிறார்கள் வெள்ளிக்கிழமை நோன்பன்று. நேற்றைய தினம் பகல் முழுக்க மாலை முழுக்க இருந்தது, மகரிபாகிற பிறகுதான் சகர் சாப்பாட்டுக்கு கறி வாங்க போகிறோம். எவ்வளவு கவலைக்குரிய உடையது! எத்தனை பேர் நேற்று இமாஞ்சமாத்தோடு மகர் தொழுதும், இஷா தொழுதும், தராவை பூர்த்தியாக 23 ரக்காத் வித்ர் உட்பட தொழுதும். கண்ணியமானவர்களே, அந்த அருட்பார்வை எத்தனை பேருக்கு மிஸ் ஆகிவிட்டது! இனி அடுத்த ரமலானில் தான் கிடைக்கும், 5 போய்விட்டது. அடுத்த விடயம், மற்ற 4 பெரும்பாலும் கிடைக்க சான்ஸ் உண்டு. ஒன்றென்ன, நோன்பாளியுடைய வாய் நாற்றம், அந்த நம்முடைய துருவாடை நமக்கே பொருத்த முடியவில்லை. என்ன நாற்றம் இது என்று நமக்கு கூட கொட்டாவி போகும் பொழுது, வாயிலிருந்து வாடை வரும் பொழுது நமக்கே நம்மை பற்றி ஒரு வெறுப்பு. அப்படி என்ன துருநாற்றம்? அதை ரசித்து நுகர மாட்டோம். அந்த வாடை அல்லாஹ்வுடைய பார்வையில் கண்ணியமானவர்களே, கஸ்தூரியை விட வாடு, கஸ்தூரி போன்ற அல்ல, கஸ்தூரியை விட அல்லாஹ்விடத்தில் நறுமணமாகும். 2வது விடயம். 3வது விடயம், 3வது விடயம், கண்ணியமானவர்களே, அந்த பாக்கியம் உண்மையான நோன்பாளிகள் வெறுமனை பசி தாகம் அல்ல, பகல் நேரத்திலே குர்ஆனோடு திக்ரோடு ஏதாவது அமலோடு தொழிலா வாயில் திக்ர் பாடமான சூறாக்களை ஓதிக்கொண்டு, அவர் கடையிலே கோலேனா, அவர் டிரைவரா, அவர் நாட்டாமையா, அவர் நோன்பாளியா, அவர் ஏதோ துவாவோடு திக்ரோடு அல்லாவோட ஞாபகத்தோடு அதை செய்யும் பொழுது, அவருக்கு உண்மையான நோன்பாளிகளுக்கு அல்லா மலக்குமார்கள் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். இஃப்தார் செய்யும் வரை மலக்குமாருடைய துவா கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நாமே நமக்கு துவா கேட்பதில்லை, நம் மலக்குமார்கள் நமக்காக துவா. இது 3வது விடயம். இதுவும் நாம் உண்மையான நோன்பாளியாக இருந்தால் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. 4வது, அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு விசேஷமாக செல்கிறார். பொதுவாக நாம் விசேஷமாக அலங்கரிப்பது நமது குடும்பத்தின் நெருங்கிய திருமணங்கள், சூரத்து கல்யாணம், ஒரு சொந்தம் இல்லாதவருடைய திருமணம், அந்த அளவு அலங்கரித்து போக மாட்டோம். பெண்களோ ஆண்களோ நம்மை அந்த அளவு பெருமதியான ஆடை அணிய மாட்டோம். நமது சகோதரருடைய கல்யாணம், நமது சகோதரியுடைய திருமணம், நமது வீட்டு திருமணம் என்றால் என்றளவு பெருமதியான ஆடை அணிவோம், என்றளவு பெருமதியான வாசனை திரவியங்களை போட்டுவோம், என்றால் இருக்கின்ற ஒற்றுகளிலே பெருமதியான ஒற்றுகளை கட்டுவோம், பெருமதி இருக்கின்ற வாகனத்திலே மிக பெருமதியான அழகான வாகனத்திலே போவோம், பயனுக்கு எடுப்பதாக இருந்தாலும் மிக ஆடம்பரமான வாகனத்தை எடுப்போம். எங்களுடைய குடும்ப கல்யாணம் சொற்கத்தை அல்லா நோன்பாளிகளுக்காக விசேஷமாக ரமலானிலே விசேஷமாக அலங்கரிக்க சொல்கிறார். நீ உன்னை அலங்கரித்துக் கொள் முடியுமான அளவு, என்னுடைய எனக்காக பசியோடு தாகத்தோடு கஷ்டப்பட்டு இவ்வாறு செய்கின்றவர்கள் வந்து உன்னை உனக்குள் தான் ஓய்வெடுக்க வேண்டும், நீதான் அவர்களுக்குரிய ஓய்விடம், எனவே உன்னை அலங்கரித்துக் கொள் என்று சொர்க்கத்தை பார்த்து நாளாந்தமெல்லாம் பேசுகிறார். 5வது விடயம், அதுவும் எத்தனை பேருக்கு கிடைக்குமோ, எத்தனை பேருக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்களிலே, சூப்பர் மார்க்கெட்டுகளிலே, எத்தனை பேருக்கு உடுப்பு கடையிலும், எத்தனை பேருக்கு பஜாரிலும் கிடைக்குமோ தெரியாது. அங்கே இல்லாமல் மஸ்ஜிதுக்குள் அந்த பார்வை நமக்கு பட வேண்டும். ரமலானுடைய கடைசி நாளும் அல்லாஹ் ஒரு பார்வை பார்க்கிறான், ரமலானுடைய கடைசி நாளும் அல்லாஹ் ஒரு பார்வை பார்க்கிறான். அந்த பார்வை 27ஆம் இரவு அல்ல, அந்த பார்வை ரமலானின் கடைசி நாள். ரமலானின் கடைசி நாள் 27 அல்ல, கடைசி நாள் 29 அல்லது 30, 29 அல்லது 30 கடைசி நாள். எத்தனை சத்தராவிகளே, சில மக்கள் 10 சப்பில் ஆரம்பித்து கடைசி தராவி மஸ்ஜிதுக்குள் இருக்கின்ற இஸ்தாபோடு சேர்த்து ஒரு ஒரு சத்தம். இமாம் முஅதின், 2 இமாம்கள், 2 முஅதின்கள், அங்கே பணியுடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு 6 பேர், இன்னும் ஒரு 5 பேர், 10 பேர். கண்ணியமானவர்களே, கடைசி நாள் பார்வை இப்படியான ஐந்தும் நமக்கு இந்த ரமலானில் கிடைக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், அந்த கூலி கொடுப்பது, சம்பளம் கொடுப்பது கடைசி நாள். எப்படி வேலையாட்களுக்கு, பணியாட்களுக்கு அதே போன்ற அல்ல, கடைசி நாள் தான் கூலி கொடுக்கின்ற நாள் வராவிட்டால் போலே சம்பளம் எடுக்கின்ற நாள் வராவிட்டால் சிவபண்ணி வைப்பார்கள். ஆனால் நபியுடைய ஹதீஸுடைய பாணி, அந்த கடைசி நாளுடைய இபாதத் மோசமாகும் பொழுது கூலி கிடைப்பது சந்தேகம், கூலி கிடைப்பது சந்தேகம். எனவே இப்படியான அமல்களிலே நாம் முன்னுரிமை கொடுத்து இஸ்திகாமத்தை கடைசியாக கண்ணியமானவர்களே, குரானுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். குரான் ஹிஸ்பு நடக்கிறது மஸ்ஜிதிலே, ஹிஸ்பிலே உட்காரக்கூடியவர்களை பார்த்தால் மதரசாவில் ஓதுகின்ற மாணவர்கள், அவர்கள் மதரசாவில் உட்காந்து ஓதுகிறார்கள். ஹிஸ்பு யாருக்குரியது? ஹிஸ்பு நம்மை போன்று குரான் ஓத தெரியாதவர்களுக்குரியது. குரானை வாழ்க்கையில புரட்டி பார்க்காதவர்கள் உட்கார வேண்டும். மத்தியிலே ஒரு ஒரு ஹிஸ்பு இரண்டு ஹிஸ்பு தான் நடக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பத்து ஹிஸ்பா உருவாக்குவோம், குரானை திருத்துவோம், ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை ஓதி காட்டுவோம். ஆபிமார்களிடம், இமாம்களிடம், ஆலிமிடம், ஓத தெரிந்தவர்களிடம் குரான் இறங்கிய மாதம் என்றால் குரானை ஓதி முடிக்கவும். குரான் குறைந்தது மூன்று குரான், ஒவ்வொரு பத்திலும் ஒரு குரான், மூன்று குரான் முடிக்க இலங்குவான் வழி என்ன? ஒரு கொள்கைக்கு பின்னர் 12 பக்கங்கள் ஓதினால் மூன்று குரான், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் 8 பக்கங்கள் ஓதினால் 2 குரான், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் 4 பக்கங்கள் 2 தாள்கள், எவ்வளவு? 5 நிமிடம், 6 நிமிடம், கூடி போனால் 10 நிமிடமும் போகாது. ஒரு தொழுகைக்கு பின்னால் 4 பக்கங்கள் ஓதினால் சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு குரான், 20 பக்கங்கள் தான் குரானில் இருக்கிறது. ஒவ்வொரு ஜுதுவிலும் பின்னால் சில தபாரக்கள், அம்மா போன்ற ஜுதுக்களிலே ஒவ்வொரு 2 பக்கங்கள், 2 3 பக்கங்கள் கூடலாம். ஆனால் அந்த 15 வரை குரான் ஹிஃபிள் குரான் சொல்வார்கள், 15 வரை குரான் என்று தெரியாதவர்கள் அந்த குரான் இதுவா அந்த குரான் என்று ஹாஃபிமார்களிடம் கேட்டால் காட்டி தருவார்கள். அந்த குரானில் 4 பக்கம் ஒரு தொழுகைக்கு பின்னர் ஒரு சிரமமா? ஒரு தொழுகைக்கு பின்னர் 5 நிமிடங்கள் தொழுகைக்கு, 10 நிமிடம், 5 நிமிடம் எடுத்து காமெடித்தாலும் ஒரு தொழுகை கெடுப்பது நமக்கு சிரமமா? குரான் இப்படி ஓதுவோம், தெரியாதவரை கேட்போம். கனிமரை குரானோடு தரும், குரானோட தெரியாவிட்டால் நமக்கு என்ன தெரிந்தாலும் நமக்கு எந்த நாம் உண்மையான ஒரு பாரமான ஒரு அல்லாஹ்வுடைய மகத்துவமான மூமினாக இருக்க முடியாது. பாதடைந்த வீடுகள், ஜின் பிசாசிகள் ஊடுருவது போன்ற நமது உள்ளத்திலே சைத்தான் ஊடுருவான் குரான் இல்லாவிட்டால். இன்னும் குரானு தொடர்பாகும். அடுத்ததாக நம்முடைய அகலார், ஒரு சில நிமிடங்கள் இந்த அகலார் தான தர்மங்கள். கனிமனை ஜக்காத்து கொடுப்பவர்கள் கொடுத்தவர்கள் கடுமையான ஜக்காத், அது கட்டாயம் கொடுக்க வேண்டும். ரமதானை கொடுப்பவர்கள் ரமதானில் ஒரு வருடம் பூர்த்தியாக பொழுது கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். அது அல்லாமல் மேலதிக தான தர்மங்கள், எத்தனை ஏழை குடும்பங்கள், எத்தனை விதவைகள், எத்தனை அனாதைகள் கனிமனதை சேவிக்கிறார்கள். என்னை மன்னிக்க வேண்டும், நடைமுறையில் உள்ளதை சொல்கிறேன். ஊருக்கு தேவை செய்வார்கள் என்றால் ஏழை ஊர்களுக்கு சொந்த மகல்லாவில் ஒரு சதம் செலவழிக்க மாட்டார்கள். உதாரணம் சொல்கிறேன், யாரை சுத்தி காட்டுவதில் எனக்கு இந்த ஏரியாவில் யாரும் தெரியாது. சிலர் இருக்கிறார்கள், உலகத்துக்கும் செய்வார்கள், ஊருக்கும் செய்வார்கள், குடும்பத்துக்கும் செய்வார்கள், இவர்கள் அல்லாவுடைய நல்லதார்கள். சிலர் இருக்கிறார்கள், ஊரில் செலவழித்தால் அந்த அளவு மதிப்பு கிடையாது, ஊரில் செலவழித்தால் யாரும் மதிப்பதில்லை, ஊருக்குதவி செய்தால் யாரும் ஊரை மதிக்க மாட்டான் என்று வேறு மாகாணங்களுக்கு மாவட்டங்களுக்கு சென்று உதவி செய்ய விரும்புகிறார்கள். உதாரணமாக சொந்த ஊர் மசீதியிலே டாய்லெட் மிக மோசமாக இருக்கும், சொந்த ஊர் மசீதியிலே சிலர்போட்டு மேல்மாடி கட்ட இருப்பார்கள், சொந்த ஊர் மசீதிக்கு பெயிண்ட் அடிக்க வசதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள். இவர் போய் சண்டியிலும் குருநாக்களிலும் மட்டக்களப்பிலும் மசித் கட்டி கொடுக்கிறார். இதுவல்ல ஏற்றமான முறை, உங்களுடைய ஜனாதா மட்டக்களப்பில் அல்ல தெரிவிக்கப்படும் இந்த முகத்துவாரத்தில் தான். இந்த தலைப்பை நான் எடுத்தது ஏன் தெரியுமா? சிலர்கள் உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு எல்லாம் செலவழிக்கிறார்கள், சொந்த குடும்பத்துக்குள் இருக்கின்ற இரத்த பந்தங்களை மறந்து விடுகிறார்கள். சொந்த சகோதரன் நாட்டாமை, சொந்த சகோதரன் பேமெண்ட் வியாபாரி, சொந்த சகோதரன் மச்சான் அல்ல சகோதரனுடைய கணவர், நோயாளி, சொந்த தாய் தந்தை ஆபரேஷன் பண்ணுவதற்கு பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊருக்கு சேவை செய்கிறார் பரோபகாரி, இதை அல்லாஹ் வரவேற்க மாட்டான். சதக்கா தான தர்மம் ஆரம்பிக்க வேண்டிய இடம் இப்பதான் உன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பி, குடும்பத்துக்கு மாத்திரம் அல்ல, குடும்பம் முதலிடம், குடும்பத்துக்கும் கொடுக்க வேண்டும், ஏனையவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எனவே தான தர்மங்கள் கொடுக்க வேண்டிய மாதம் இந்த மாதத்தில் மாத்திரம் அல்ல, இந்த மாதத்தில் அதிகமாக நபியர்கள் பேசும் காற்று போன்று செலவழிப்பார்கள். காற்று எல்லோருக்கும் படும், எல்லோருக்கும் படும் காற்று. எனவே செலவழிக்கின்ற மாதம் நம்மால் முடிந்தது ஆரம்ப நாளில் இருக்கிறோம், நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த பணக்காரர் கொடுப்பார், இந்த பணக்காரர் கொடுப்பார், என்னிடம் நான் ஏழைகளுக்கு உதவி செய்தார். எப்படி இருக்காது? யாரும் என்னை தவறா இருக்க வேண்டாம். சில விடயங்களை நான் சுதந்திரமான மேடையில் இருக்கிறோம், அரசியல் மேடை அல்ல. பச்சையை தான் பேச வேண்டும், நீளத்துக்கு பாயக்கூடாது. நீளத்தை தான் பேச வேண்டும், பச்சைக்கு பாயக்கூடாது என்று எந்த அரசியல்வாதியும் கட்டுப்படுத்த முடியாத சுதந்திரமான நிலத்துக்கும் பணத்துக்கும் சாதி மதத்துக்கும் வாழ்க்கின்ற மேடை அல்ல சுதந்திரமான மேடை. யாரை தாக்குகின்ற நோக்கம் அல்ல. இந்த சபையில் இருக்கின்ற எவரை பற்றியும், யார் பணக்காரர், யார் ஏழை, யார் நாட்டாமை, யார் பாஸ், யார் மேனேஜர், யார் டைரக்டர், எதுவும் எனக்கு தெரியாது. என்னை பற்றி தான் எனக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, இந்த மத்தியில் இருக்கின்ற இமாமுக்கு எத்தனை ஆயிரம் சம்பளம் என்றும் எனக்கு தெரியாது. மாதினுக்கு எவ்வளவு என்றும் தெரியாது. முன்சபையில் தான் இருக்கிறார். சம்பளம் எவ்வளவு எனக்கு தெரியாது. ஏன் சொல்கிறேன் என்றால், உங்களில் யாரை பற்றியும் எனக்கு தெரியாது. இஸ்லாம் இதுதான் என்பதை முன்வைக்கிறேன். சொல்ல வருகின்ற விடயம் என்ன தெரியுமா? சிலர்கள் பெரும் பணக்காரர்கள், ஆனால் வாகனம் ஒன்று இருக்கும் தேவைக்கு, ஆடைகளை பார்த்தா சர்வசாதாரணமா இருக்கும், வீடும் சர்வசாதாரணமா இருக்கும். மகல்லாவிலே வெளியூர்களிலே, ஏன் துபாயிலும் வீடு இருக்கும், இந்தியாவிலும் இருக்கும், சிங்கப்பூரிலும் இருக்கலாம். ஊரில் ஏழைகள் போன்று நடிக்கிறார்கள். ஏன் தெரியுமா? பணக்காரர் என்று காட்டிவிட்டால் ஏழைகள் விதவைகள் அனாதைகள் வீட்டு வாசலில் குவிந்து விடுவார்கள் என்ற பை இஹ்லாஸான பணக்காரர் என்றால் வரவேற்கத்தக்க இஹ்லாஸ் அல்ல. நான் பணம் வாங்கினாதே அமைச்சர் அப்திக்க சஹாஜிஸ் தாயத்தை சொந்தஹாவுடைய கடைசி ஆயத்தை சற்று உடம்பாக்கனை கால் மடித்து படிங்கள். எந்த நியமத்தை நமக்கு அல்லா செய்திருக்கிறானோ அந்த நியம அல்லாஹ் அதை மக்களுக்கு வெளிக்காட்டுவதை விரும்புகிறார். பணம் இருக்கிறதா அதை செலவழிப்பதை அல்லாஹ் விரும்புகிறார். எனவே தான தர்மம் கொடுக்கின்ற எத்தனை நமக்கு நான் சில விடயங்களை சுதந்திரமா சொல்வேன் சொன்னேன். ஒரு சில நிமிடங்களில் நான் தமிழ் பயணம் முடித்து விடுவேன். என் இன்னும் சகோதரர்கள் வந்த வண்ணம் தான் இருக்கிறார்கள். நோன்பில் கலைப்பண்ண நினைக்கிறேன், நான் நல்லெண்ணம் வைக்கிறேன். ஆனால் எல்லோரும் அதான் சொல்லும் பொழுது மத்தியில் இருக்க வேண்டிய சகோதரர்கள், என் ரமதான் மாதம் இக்காம சொல்லப்படும் பொழுது மற்ற காலங்களில் வந்தோம், ரமதானிலாவது அதானை மத்தியில் கேட்போம். அடுத்த வெள்ளிக்கிழமையில் இருந்தாவது இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமையுடைய அதானை எல்லோரும் மத்தியில் கேட்க கூறியாக நீத்து வைப்போம். கனிமன சொல்ல வருகின்ற விடயம், கொடுப்பதை அல்லாஹ் விரும்புகிறார், செலவழிப்பதை விரும்புகிறார். 70 மடங்கு, 70 மடங்கு. ஏற்கனவே நான் கணக்கை காட்டுகிறேன் பாருங்கள், ஏற்கனவே 700 மடங்கு இருக்கிறது. செலவழிப்பது 700 மடங்கு, அந்த 700 70 ஆல் பெருக்க வேண்டும். அது ஒரு பறந்து, ஒரு பறந்துக்கு 70 பறந்து என்று மீட்டுகின்ற பொழுது ஒரு சுண்ணத்தான செலவு சத்தவு ஆன மேலதிகமான சதக்கா நமது பிறந்தான செலவு செலவழிப்பதனுடைய அந்தஸ்தில் கொண்டு போய்விடும். ஜக்காத்து வேறு சிலக்காது. எனவே கண்ணியமானே, எல்லோருடைய நிலைமைகளை அனுசரிக்க வேண்டும். எத்தனை வீடு நமது வீட்டில் சில பசுவர்கள் கூடாது சொல்லவில்லை. எல்லா விதமான ஈத்தம் பழங்களையும் சாப்பிடுவது வரக்கத்து தான். நமது சுப்ராவில் உட்கார்ந்தால் 6-7 விதமான ஈத்தம் பழங்கள் இருக்கும். ஒவ்வொரு வகையான ஈத்தம் பழத்தில் ஒன்றை சாப்பிட்டாலே நமது வயிறு நிறைந்துவிடும். அப்படி வசதி நமக்கு இருக்கிறது. சவுதிக்கு போகிறோம், உம்ராவுக்கு போகிறோம், கொண்டு வருகிறோம், வாங்குகிறோம். எத்தனையோ ஏழைகள் இருக்கிறார்கள், மத்தியிலே கொடுக்கின்ற அந்த விநியோகம் செய்யப்பட்ட ஈட்டம் பழத்தை 5 பேருக்கு 5 என்று எண்ணி வைத்து இஃப்தார் செய்கிறார்கள். 5 தான் பிள்ளை 2வது கேட்டாலும் கொடுக்க மாட்டார்கள். நாளைக்கு நோம்பு தொடர்பதற்கு தேவை. அப்படிப்பட்ட ஏழை குடும்பங்களை நாம் மகிழ்விக்க கூடாதா? எத்தனை பேர் சகருக்கு சோறு இருந்தால் கறி இல்லை, கறி இருந்தால் அரிசி இல்லை, மரக்கறி இருந்தால் இறைச்சி இல்லை, இறைச்சி இருந்தால் மரக்கறி இல்லை. என்ன இவர்களை கவனிப்பது யார்? சிலர்கள் கௌரவமான ஏழைகள் இருக்கிறார்கள், அவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார். அவர்களைத்தான் அல்லாஹ் மருமைகளை கண்ணியப்படுத்துவான். பிச்சை கேட்டு திரிகின்றவர்களை அல்லாஹ் சேவலத்தனப்படுத்துவான். ஏன் பிச்சை கேட்டு கேட்டு பேங்க் பேலன்ஸை பார்த்தால் 30 லட்சம் 40 லட்சம். இப்பொழுது பிச்சைக்காரருடைய பேங்க் பேலன்ஸ் 30 லட்சம் 40 லட்சம். அந்த ஒரு பிச்சைக்காரர் இணைக்காணப்பட்டிருக்கிறார், அவருடைய பேங்க் பேலன்ஸ் அப்பொழுது பிடிக்கப்படும் பொழுது 20 லட்சம். சொந்த வீடு எத்தனையோ இப்படிப்பட்ட பிச்சைக்காரர்கள் முகத்தில் சதை இல்லாமல் எழுப்பப்படுவார்கள். கேட்காத கௌரவமான ஏழைகள் இருக்கிறார்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அல்லாவிடம் மாத்திரம் இவர்களை தேடி செல்லுங்கள், இவர்களை இடங்காணுங்கள். குடும்பத்திலிருந்து ஆரம்பிங்கள். தாத்தா, பெரியப்பா, மாமா, மைனி. மைனி என்றால் உங்களுக்கு மகரம் இல்லாவிட்டாலும் உங்களுடைய மகரமான பெண்ணை வைத்து அந்த பாத்திரம் ஒப்படைக்கலாம். மகரம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதல்ல, துறை கண்டால் கொடுக்கலாம். கண்ணியமானவர்களே, அதே போன்று நான் என்னுடைய சொந்த கருத்தில் முன்வைக்கிறேன். ஒரு 2-3 நிமிடங்கள் எனக்கு தாருங்கள். கண்ணியமானவர்களே, நோன்பு வந்துவிட்டால் இதனுடைய குறை கருத்தல்ல. சில வசதி உள்ளவர்கள் மாஷால்லா இங்கு செலவுக்கு ஏற்படுத்தி விட்டு பார்சல்களை பங்கிட்டு விட்டு ஏழைகளை உதவி செய்து விட்டு செல்கிறார்கள். சிலர்கள் நோன்பில் இங்கு இருந்தாலே மண்டப்பு சென்று உம்ராவுக்கு ஓடிவிடுகிறார்கள். மன்னிக்க வேண்டும் இல்லை. பணிவாக கேட்கவே மன்னிக்க வேண்டும். இல்லாமல் இல்லை. இப்படி ஒரு கூட்டம் நோன்பில் இங்கிருந்தாலே மண்ட குத்து லட்சக்கணக்கு செலவு என்று தலை நோன்பிலிருந்து பெருநாள் கொண்டாடும் வரை மக்கா மதினாவில் இதை அல்லாதவரை ஏற்பதில்லை. எஸ்டேப்பாகிறார்கள். இவ்வாறு செய்யுங்கள், உம்ரா செய்யுங்கள், நபியோடு ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு நோன்பிலும் ஒரு உம்ரா செய்யுங்கள். தாராளம் இங்கிருக்கின்ற ஏழைகளை அனாதைகளை விதவைகளை ஊரை மறக்க வேண்டாம். அப்படி செய்துவிட்டு போங்கள். இங்கிருக்கின்ற துவாங்களுடைய உம்ரா கபுலா சிறக வருடத்துக்கு 3-4-5 என்று உம்ராஜ் நடக்குகிறார்கள். சென்னை ஏழை அனாதைகள் விதவைகளை கவனிப்பதில்லை. இவர்களை மல்ல அவர்களுக்கு அடுத்ததான சொல்ல வந்த விடயம், நமக்காக தியாகம் செய்கின்ற தியாகிகள். அது முதலாவது மக்களுடைய பணியாளர்கள். நமது மையத்தை தெளிப்பவர்கள் அவர்கள் தான். கலிமாவை ஞாபகப்படுத்தி வருபவர்கள் தான். சக்கராத்திலே நமது வீட்டில் மையத்தை வீட்டில் யாசி நோடுபவர்களும் அவர்கள் தான். நமக்கு கபந்தனை வெட்டுபவர்களும் அவர்கள் தான். கபன் செய்பவர்களும் அவர்கள் தான். குளிப்பாட்டுவர்களும் அவர்கள் தான். ஜனாதாவை தெளிப்பவர்களும் அவர்கள் தான். ஜனாதா தெளிவித்து விட்டு துவா ஓதுவரும் அவர்கள் தான். மையத்தை கபரில் வைப்பவர்களும் அவர்கள் தான். கபரில் வைத்து விட்டு தல்கி நோடுவரும் அவர்கள் தான். தல்கி நோடி மண்ணை போட்டு விட்டு கண்ணியமான துவா ஓதுவரும் அவர்கள் தான். 40-ஆம் நாள் துவாவுடைய மஜ்லிஸில் வந்து குர்ஆனை தமாம் செய்பவரும் அவர்கள் தான். நோய்ந்தாலும் தண்ணீர் ஓடி தருவதும் அவர்கள் தான். பிள்ளைக்கு கண்ணூர் என்றாலும் ஓடி வருவதும் அவர்கள் தான். அது 12 மணியா 1 மணியா கதவை கட்டி திறப்பார்கள். இந்த முஹாஜின் இமாம்கள் முஹாஜின்களை எந்த நிலைமையில் வைத்திருக்கிறோம்? நிர்வாகத்தை குறை செய்கின்ற விடயம் அல்ல. அவர்கள் முடியுமான சம்பளத்தை மசூரா படி கொடுக்கிறார்கள். நாம் இவர்களுடைய விடயங்களில் கருத்தை நிறுத்த வேண்டும். அது முஹாஜின் இமாமோடு சேர்த்து மசூதை கிளீனராக இருக்கலாம், மசூதை ஊழியராக இருக்கலாம், டொய்லட் கழுவுபவர்கள் இருக்கலாம், கேட் கீப்பராக இருக்கலாம், ஸ்லீப்பர் கவுண்டர் இருப்பவராக இருக்கலாம், அவர் செய்தடிப்பவராக இருக்கலாம், சம்பளத்துக்கல்ல மத்தியுடைய ஊழியத்துக்கு ஒப்படையில் இவர்களுடைய வாழ்வாதாரத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இதை விரிவாக பேசினால் சில விடயங்களை தெளிவாக சாதமாக முன்வைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதால் நான் கௌரவமாக இந்த தலைப்பை முடிக்கிறேன். இவர்களுடைய நிலைமையை விரிவாக பேசினால் அவர்கள் விரும்பவும் மாட்டார்கள், நான் அவர்களிடம் சொல்லவும் இல்லை. நான் விருப்பப்படி பேசுகிறேன். நான் ஒரு மத்தியுடைய இமாமும் அல்ல என்பதனால் பேசுகிறேன். எனவே கண்ணியமானவர்களே, இவர்களுடைய விடயத்தில் நான் கவனம் செலுத்துவோம். எனவே இறுதியாக சொல்ல வந்த விடயம் இதுதான். இப்படியான நோன்பை அமல் இபாதத்தோடு குர்ஆனோடு அஹ்லாக்கோடு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. தலைவனுடைய பாவங்களை மனுத்தருவதாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருவதாக, ஒரு முஸ்லீம்கள் மூமியினுடைய பாவங்களை மனுத்தருவாயாக, யாரை உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, யாரை இந்த ரமலானிலே பாக்கியவான்களாக்குவாயாக, ரஹ்மத்தை பெற்றவர்களாக்குவாயாக, அதே போன்று உன்னுடைய மகுபரத்தை பெற்றவர்கள் நம்மை ஆக்குவாயாக, நரக விடுதலை பெற்றவர்களாக்குவாயாக, என்னென்ன அமல்களை செய்தால் நீ பொருந்திக் கொள்வாயோ அந்த அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருவாயாக, என்னென்ன பாவங்களை விட்டு நாங்கள் ஒதுங்கி நடக்கிறோமோ வாழ்க்கை பூராக ஒதுங்கி நடப்பதற்கு கிருபை செய்வாயாக, ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக.